அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து நிசாவிலே அல்லாஹு தஆலா வராசத்தை, சொத்துக்கள் பிரிப்பது சம்பந்தமாக உள்ள அடிப்படையான சட்டங்களை சொல்லித் தருகிறான். இந்த உம்மத்திலே ரொம்ப கவனக்குறைவான ஒரு சட்டம் அதுதான். பல தலைமுறை தலைமுறைகளாக பிரிக்கப்படாத சொத்துக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை பற்றி உண்டான முக்கியத்துவம் இருக்கிறதே சாதாரணமானதல்ல. அந்த வராசத் என்ற அந்த கல்வி சம்பந்தமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஃபராயிலுடைய சட்டங்களை, சொத்துக்களை எப்படி பிரிப்பது என்பது சம்பந்தமான இந்த சட்டங்களை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நான் இந்த உலகத்தை விட்டும் கைப்பற்றப்படக்கூடிய மனிதனாக இருக்கிறேன். ஆய்வு செய்து நீங்களா எடுக்க முடியாது இந்த சட்டங்களை, நான் சொன்னதை வச்சுதான் நீங்க செய்ய முடியும் என்பதனால் தெளிவாக இன்னிடத்திலிருந்து கற்றுக் கொடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலிருந்து முதன் முதலாக எடுக்கப்படக்கூடிய கல்வி அந்த கல்வி தான் சொன்னாங்க. இந்த உலகத்திலிருந்து முதன் முதலாக எடுக்கப்படக்கூடிய ஒரு கல்வி, அது சொத்துக்களை எப்படி பிரிப்பது என்பது சம்பந்தமாக உள்ள அந்த கல்விதான் உலகத்தில் முதல் முதலாக எடுக்கப்படும். எந்த அளவிற்கு சொன்னார்கள், அந்த கல்வி இந்த உலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்டு விடும், சித்தன் உலகத்தில் குழப்பங்கள் உண்டாகிவிடும். ஒரு சட்டத்தை, ஒரு சொத்துக்களை பிரிக்கக்கூடிய விஷயத்திலே இரண்டு பேர் தர்க்கித்துக் கொள்வார்கள். அந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே எப்படி சொத்துக்களை பிரிப்பது என்பது சொல்வதற்கும் ஆதரிக்க மாட்டார்கள் சொன்னாங்க. அப்படி எப்படி பிரிக்கிறது சொல்றதுக்கு இந்த உலகத்தில் ஆள் இருக்க மாட்டார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையான பெருமக்களே, இறந்தவர்கள் விட்டு சென்ற அந்த பணத்திற்கு, அந்த சொத்திற்கு தரிக்கான் மார்க்கத்தில் பேர். இறந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த பணத்திற்கு, அந்த சொத்திற்கு மார்க்கத்தில் தரிக்கத் என்று பெயர். அந்த தரிக்கத்திற்கு வந்து எப்போ ஒரு ஆண் இறந்துட்டாங்களோ அந்த சொத்திலிருந்து பிரதானமாக நான்கு காரியங்கள் செய்ய வேண்டும். ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த சொத்திலிருந்து மார்க்கம் பிரதானமாக நான்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கிறது. இது ஒரு அடிப்படையான விஷயம். முதலாவது விஷயம் என்ன சொன்னா, மார்க்கம் சொல்கிறது கஃபன் தஃபனுடைய வேலைகளை, கஃபன் தஜ்ஹீர், அதாவது அவங்க கஃபன் செய்யறது, அவங்களை அடக்கிறது, அது சம்பந்தப்பட்ட எல்லா செலவுகளையும். ஒரு மகன் இருக்கிறார், அவருடைய பணத்திலிருந்து செலவழிப்பதை விட, அல்லது வேறு ஏதாவது அவர்களுக்கு பணம் வருகிறது அந்த பணத்திலிருந்து செலவழிப்பதை விட, எல்லா பணத்தையும் விட கவர்ந்தவனுக்காக செலவழிப்பதிலே சிறந்த பணம் எது என்று சொன்னால், இறந்த மனிதனுடைய சொத்து இருந்தால் அதுதான் சிறந்த பணம். அதிலிருந்து செலவழிப்பதுதான் மிக மிக சிறந்தது. இல்ல, நான் அவர் பெற்ற உள்ளதா என்று சொன்னாலும் கூட அவங்க பணம் செலவழித்தால் அது கூடும் என்றாலும், மார்க்கத்திலே மிக மிக சிறந்தது எது, மிக நல்லது எது என்று சொன்னால், மற்ற எல்லா வழிகளிலே உள்ள அந்த பணத்தை விட அந்த சொத்தில் இருந்து, இறந்தவருடைய அந்த பணத்திலிருந்து செலவழிப்பதுதான் உலகத்திலே மிக சிறந்தது என்பதை மார்க்கத்தினுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். இறந்தவர்களுடைய அந்த பணம் தரிக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அதிலிருந்து நான்கு அம்சங்கள். முதலாவது செய்ய வேண்டியது அவங்களுடைய கபன் தபன் செலவுகள். இரண்டாவது கபன் தடத்துனா கபன் தகனுடைய அடிப்படையான செலவுகள். அதிலே உள்ள வீண் செலவுகள் எல்லாம் அல்ல, தேவையில்லாத செலவுகள் எல்லாம் அல்ல. அது எதுவெல்லாம் வீண் செலவு, எதெல்லாம் தேவையான செலவு என்பது சம்பந்தமா விரிவாக எழுதுகிறார்கள். அது ஒரு தனி பாடமாகிடும். அதனால் அவசியமான செலவுகளை செலவழிக்க வேண்டும். இரண்டாவது என்னன்னு சொன்னா, அவங்களுடைய கடன்களை நிறைவேற்ற வேண்டும். கடன்களை நிறைவேற்ற வேண்டும். கடன் இறந்தவருடைய அந்த கடனை யார் கொடுத்தாலும் அது நிறைவேறிவிடும். மார்க்க ரீதியாக சட்டப்படி நிறைவேறிவிடும், சந்தேகமே இல்லை. பிள்ளைகள் கொடுக்கிறார்கள், அல்லது வேறு ஒருவருடைய நண்பர் கொடுக்கிறார், தெரிந்தவர் கொடுக்கிறார், அவர் மீது பிரியமுள்ளவர் கொடுக்கிறார் என்றாலும் அந்த கடன் நிறைவேறிவிடும். ஆனாலும் கூட அந்த கடனுக்கு முழுமையான பாத்தியதை உள்ளவர், அதனுடைய உத்தரவாதி யார் என்று சொன்னால் இறந்தவர் தான். இறந்தவர் தான் அதனுடைய உத்தரவாதி. கண்மணி நாயகம் சொல்லாத்தலும் சொல்வார்கள், அறிவித்திருக்கிறது, நப்சுல் முஸ்லிமீமோ அல்ல பத்தின் விதை நீ ஹத்தா எக்கதைய. ஒரு முஃமினான மனிதனுடைய ரூஹ் இருக்கிறது, அவனுடைய ஆத்மா தொங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய கடனை நிறைவேற்றி வரை சொன்னார். அது நிறைவேற்றப்படுகின்ற வரை அது அல்லாஹ்வுடைய அரசிலே, அல்லாஹ்விடத்திலே அது அது எடுக்கப்படாமல் அது அந்தரத்திலே நின்று கொண்டிருக்கிறது என்று கண்மணி நாயகம் சொல்லாத்தலும் சொல்வார்கள். ஒருவர் கடனாளி இறந்தார், ஒரு கடனாளி இறந்தவுடனே அவர் வேற ஒரு ஆள் சொன்னார், அல்லாஹுடைய ரசூலே அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொன்னார். அவர்தான் ரசூல் பதில் சொன்னாங்க, இப்பொழுதுதான் அவருடைய உடல் நரகத்தை விட்டு தப்பித்து குளுமை விட்டிருக்கிறது சொன்னார். இல்லைன்னு சொன்னா அது செல்ல வேண்டிய இடம் வேற என்று சொன்னார்கள். இப்பொழுதுதான் அந்த கடனை நீக்கிய காரணத்தினாலே அவருடைய அந்த உடல் குளுமை பெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள். கடன்கிறது சாதாரணமான விஷயமா நினைக்கக்கூடாது. இன்னைக்கு இறந்தா யாராவது தூக்கு போட்டு இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சல்லல்லாஹு ஜனாசா தொழுக வைக்கவில்லையோ, ஜனாசா தொழுக வைக்காம அடைக்கிற கூடாது, சல்லல்லாஹு செல்லும் தொழுக வைக்கவில்லை, சஹாபிகளை தொழ சொன்னார்கள், அது வேறு விஷயம். தங்களுடைய தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காண்பித்தார்கள். எப்படி அவர்கள் தூக்கிலே ஓடப்பட்ட அந்த மையத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தொழுக வைக்கவில்லையோ, அதே போல கடனாளியான மையத்திற்கும் சல்லாஹுன்னு தொழ வைக்கிறது. ஒரு ஜனாசா வந்தவன கேட்பாங்களாம், இவர் மீது ஏதாவது கடன் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தெய்வம் ஏதாவது கடன் இருக்கிறதா கேட்பாங்களாம். ஆமான் சொன்னா அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு யாராவது இருக்கிறார்களான்னு கேட்பாங்களாம். ஆமான் சொன்னா அதை எடுத்தால் சல்லாசன் தொழு வைப்பார்கள், இல்லை என்று சொன்னால் சல்லு வாரா சாஹிபிக்கும் உங்களுடைய தோழர்களுக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள் ஒதுங்கிடுவாங்களாம் என்றால் அந்த கடன் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு கடன் கொடுக்கறது வாங்கறதுங்கிறது இருக்குது, அது எவ்வளவு பெரிய. ஒரு காலத்துல கடன் மற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்கள இருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமாவது இருக்கும். இன்னைக்கு கடன் கொடுத்தா தொந்தரவு இருக்கு, அப்படிப்பட்ட நிலை இன்றைய காலகட்டத்தில். அது சம்பந்தமாக உள்ள அனுபவஸ்தர்கள் கொடுத்து நிலையுள்ளவங்க சொல்றாங்க பெருமக்கள். அதனால கடன்கிறது சாதாரண விஷயம் அல்ல, அது விஷயத்துல ரொம்ப கவனம் இருக்கான். ஒரு ஆள் சஹீதாகிவிட்டார், சஹீதானவருடைய எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்படும் அவருடைய கடனை தவிர. சஹீதுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்தஸ்திற்கு கொஞ்சம் நஞ்சமல்ல, ஒரு சஹீதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, ஆனால் கடனை தவிர என்று வந்திருக்கிறது. அப்ப அதனால கடன் என்பது சம்பந்தமாக உள்ள விஷயத்துல நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு இமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இமாம் நஸ்ஈ ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள், அஊது பில்லாஹி மினல் குஃப்ரி வத்தைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுனாங்க, யா அல்லாஹ் குஃப்ரில் இருந்து என்னை பாதுகாத்தருள்வாக, பாதுகாத்தருள்வாயாக, கடனில் இருந்து பாதுகாத்தருள்வாயா. இதற்கு அபூ சயீத் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு சபையில் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே அத்தஹீதுல் குஃப்ர பித்துயூம், குஃப்ரையும் கடனையும் ஒன்று சேர்க்க வேண்டுமா கேட்டாங்களாம். நிச்சயமாக சொன்னாங்களாம், இது அப்படிப்பட்ட விளைவுகளிலே கொண்டு போய் சேர்த்து விடும் சொன்னாங்க. அப்ப அதனால அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது, மன் ஃபாரத ரூஹுஹு ஜஸதஹு, ஒரு மனிதருடைய ரூஹ் அவருடைய உடலை விட்டு பிரிகிறது, புகுவ பரிகுமின் சலா, அவருக்கு மூன்று விஷயங்களிலிருந்து அவர் நீங்கி இருந்தார், மூன்று விஷயங்களிலிருந்தும் அந்த ஆத்மா நீங்கி இருந்தால் தஹரல் ஜன்னா, நிச்சயமாக அவர் சொர்க்கம் என்று வருகிறது. அல் உலூலி ஒரு கிபிரி ஒரு தைன் ஹதீஸிலே வருகிறது. முதலாவது வஞ்சகம், மற்றவர்களுக்கு சதி செய்யக்கூடிய அந்த கொடுமையிலிருந்து அவர் நீங்கி இருக்கிறார். இரண்டாவது கிபர், பெருமை கொள்ளக்கூடிய அந்த நிலையிலிருந்து நீங்கி இருக்கிறார். மூன்றாவது கடலில் இருந்து நீங்கி இருக்கிறார் என்றால் அந்த அவர் ஜனாசா நிச்சயமாக சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்பதை கண்மணி நாயகம் சொல்லாசனுடைய ஹதீஸை இமாம் திருமதி அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். பெருமக்களே, அதனால ஒரு மனிதர் இறந்து விட்டு விட்டால் அவருடைய அந்த தரிக்கத்திலிருந்து, அவருடைய அந்த சொத்திலிருந்து முதன் முதலாக தகுந்தவருடைய செலவுகளை செலவழிக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய கடன்கள் ஏதும் இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். பிள்ளைகள் கொடுக்கிறார்கள், நண்பர்கள் கொடுக்கிறார்கள், தெரிந்தவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நிறைவேறிவிடும். ஆனால் முழு தகுதியும் அதனுடைய ஜவாப் பொறுப்புதாரியும் அந்த இறந்தவராக இருக்கிறார் என்று மாற்றம் சொல்கிறது. சாதி மது அவர் இன்னொரு சட்டம் என்னன்னு சொன்னா, அல்லாஹுடைய கடன் இருக்கிறதே நிறைவேற்றப்படுவதே மிக முக்கியமானதுன்னு சொல்வாங்க இமாம் சாதி ராம்சுல்லாரு. அப்படின்னா அவரு வசதியா இருந்தார், ஹஜ்ஜு செய்யக்கூடிய வசதியாக இருந்தார், செய்யாம மூத்தாயிட்டாருன்னா அவருடைய பணத்திலிருந்து ஹஜ்ஜு செய்வதற்கு பணம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே மாதிரி அவர் வசதியா இருந்தார், ஜகாத் கொடுக்கல என்று சொன்னால் ஜகாத்தினுடைய பணத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஜகாத்தினுடைய பணத்தை எடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கடன், உதைனுல்லாஹி அஹத் வஞ்சுகுல்லா, அல்லாஹ்வுடைய கடன் என்பது நிறைவேற்றப்படுவதே அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனாலே அது எடுக்கப்பட வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். இது இரண்டாவது காரியம். இரண்டாவது உள்ள நிலை என்னன்னு சொன்னா அவருடைய கடன்கள் நிறைவேற்ற வேண்டும். மூணாவது தன்சீதுல் வசியத்தி, அவருடைய வசியத்தை அவர் ஏதாவது உயில் எழுதி வச்சிருந்தாருன்னா அந்த உயிலை அது நிறைவேற்றப்பட வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில உயில் என்பது ஊக்குவிக்கப்படவில்லை. இஸ்லாத்தில பொறுத்தவரையில மற்ற மதத்தவர்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய சொத்துக்களை பிரிக்கணுமானா எப்படி உயில் இருக்குதோ அப்படிதான் பிரிக்க முடியும். அவர்களுடைய அடிப்படையான சட்டங்கள் என்பது இல்லை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே உயில் என்பது ஊக்குவிக்கப்படவில்லை, ஆனால் எழுதப்பட்டிருந்தால் ஒரு ஆள் தனக்கு பின்னால ஒரு உயிர் உயிரை வச்சிருக்கிறார் என்றால் அந்த உயிரை நிறைவேற்றுவதற்கு சில நிபந்தனைகளை மார்க்கம் சொல்கிறது. எல்லா உயிரையும் நிறைவேற்ற முடியாது, அந்த உயிர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் உதாரணமாக ஒரு ஆள் எழுதியிருக்கிறார், என் சொத்தை பூரா ஒரு பையனுக்கு எழுதி வச்சு போயிட்டார், அவருக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா சொத்தபோல் ஒரு பையனுக்கு எழுதி வச்சார், கூடுமான அந்த உயிர் கூடாது. மார்க்கம் சொல்கிறது ஏனென்றால் தனக்கு வாரிசாக வரக்கூடியவர்களுக்கு உயிர் எழுதினால் அந்த உயிர் செல்லாது. உதாரணமா மகன் இருக்கிறாரு, மகள் இருக்கிறாங்க, அதே மாதிரி மனைவி இருக்கிறாங்க, வாரிசாக வரக்கூடிய அந்த சொத்துக்கு வாரிசாக ஆகக்கூடிய தகை உள்ளவர்களுக்கு முழுமையாக அவர் உயிர் எழுதி வைத்தால் அந்த உயிர் செல்லாது. மீறி அப்படி சில காரியங்களை எழுதி வச்சிருந்தாருன்னா, அப்படி எழுதியிருந்தார் வாரிசுதாரர்களுடைய அனுமதியோடு அந்த எழுதப்பட்ட எழுதியிருக்கிறார் இல்லையா, அவருடைய வாரிசுதாரர்கள் இறந்ததற்கு பின்னாலே அவருடைய வாரிசுதாரர்களுடைய அனுமதியோடு சில காரியங்களை நிறைவேற்றலாமே அல்லாது, வாரிசுதாரர்களுடைய அந்த அனுமதி இல்லாமல் உயிரை நிறைவேற்ற வேண்டிய அவருடைய வாரிசுதாரர்கள் யாராவது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு எழுதி வச்சிருந்தா அப்படி நிறைவேற்றணும் சட்டம் இல்லை. இரண்டாவது உயிரை பொறுத்தவரையில முக்கியமான இன்னொரு சட்டம் என்னன்னு சொன்னா, மூன்றில் ஒரு பங்கு தான் நிறைவேற்ற முடியும். அவர் தம் உயிரை ஊர ஒரு ஆளுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார், சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாருன்னா மொத்தம் அவர் கொடுக்க முடியாது. மார்க்கம் சொல்கிறது மூன்றில் ஒன்றுதான் அவருடைய பொறுப்பு, மூன்றில் ஒன்றை கொடுப்பதுதான் அவருக்கு அல்லாது மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவர் எழுதி வச்ச மொத்த சொத்தையும் எல்லாத்தையும் கொடுத்திருக்க எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சுட்டாலும் கூட அதை கொடுக்க முடியாது. மூன்றில் ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மதரசாவுக்காக என்னுடைய சொத்து வந்து ஒரு கபிரஸ்தானுக்காக, என்னுடைய சொத்து இந்த பள்ளிக்காக என்று அவர் எழுதி வைத்திருந்தால் மூன்றில் ஒரு பகுதியை கொடுக்கலாம், அவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சட்டம் சொல்லித் தருகிறது. நாலாவதாக அவருடைய சொத்திலிருந்து வாரிசுதாரர்கள் பங்கு வைக்கும். வாரிசுதாரர்கள் யார் யார், அவங்களுக்கு எப்படியெல்லாம் பங்கு வைக்கணும். உதாரணமா ஒரு பையன் 10 நிலைகளை அடைகிறார் மார்க்கத்தில், அது ரொம்ப பெரிய பாடம், அதை சொல்லி விளக்கி சொல்ல முடியாது. ஒரு பையனுக்கு வந்து 10 நிலைகள் இருக்கிறது, சில நேரத்தில் அவருக்கு 6ல் 1 வரும், சில நேரத்தில் அவருக்கு பாதி சொத்து வந்துடும், சில நேரத்தில் 10ல் 1 வரும். இப்படி அவர் ஒரு 10 நிலை, ஒரு மகனுடைய நிலைப்பாடு 10 தன்மைகளை பெறுகிறது என்று மார்க்க சட்டம் நமக்கு வெளிவருத்தி சொல்கிறது. ஆக வாரிசாரர்களுக்கு அது தனியான சட்டம், அது ஒரு தனி பாடம். அப்ப அதனால அந்த வாரிசாரர்களுக்கு அந்த சொத்தை பங்கு வைக்க வேண்டும். ஆனால் இன்னைக்குள்ள நிலையில என்னன்னு சொன்னா, பொதுவா நம்ம ஊர்ல உள்ள ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, பொம்பளை பிள்ளைகிட்ட பூரா கையெழுத்து வாங்கிடுறது. பொம்பளை பிள்ளைகிட்ட பூரா என்ன செய்யறது, அது அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கறது அவங்க உரிமை மாறி ஆம்பளை ஆளுக்கு நினைச்சு வச்சிருக்கலாம். இது எங்கே உள்ள பழக்கம் என்று சொன்னால், ஐயாமு ஜாகிரியத்தினுடைய பழக்கம், ஜாகிரியத்தினுடைய பழக்கம் என்று வருகிறது. காணல் ஆரம்புகள் ஜாகிரியத்தை கபல் அல் இஸ்லாம் இவர் ரிசூனிசா, இஸ்லாத்திற்கு முன்னாலே அறியாமை காலத்திலே அந்த ஜாகிரியத்தினுடைய காலகட்டத்திலே இறந்தவருடைய சொத்திற்கு ஆண்கள் தான் வாரிசாகுவார்கள், பெண்கள் வாரிசாக மாட்டார், இப்படி இருந்தது. அதனால இன்னைக்கு வந்து முழுமையான சம்மதத்தோடு அவங்க தான பத்திரம் எழுதி தந்துட்டாங்க, அது வேற பிரச்சனை. அவங்களே இல்ல வேணாம், நீ குடும்பத்தில் எழுத்தி நீ தான் பாத்துருக்கிற, அதனால நீனே வச்சுக்கிற, அவங்களே எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது விஷயம். நாமளே கையெழுத்து போட்டுத்தான தரணும், ஊர் பழக்கம் அப்படித்தானே இருக்குது. அப்படி நிர்பந்திப்பதற்கே அப்படிப்பட்ட நிலை மார்க்கத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஜாகிரியத்தினுடைய பழக்கம். இந்த ஆயத்து இந்த ஓதப்பட்ட, அதாவது ரெண்டு ஆயத்தில் அல்லாஹு தஆலா முழுமையான அந்த வாரிசுரிமை சட்டத்தை பூரா அல்லாஹ் பெருமாளும் சொல்லிட்டான். இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்று சொல்கிறார்கள். ரெண்டு ஆயத்து தாங்க, அந்த ரெண்டு ஆயத்தில் அல்லாஹு தஆலா மடக்கி குறிச்சு எப்படி சொல்லி வச்சுட்டான், சல்லாசனம் இருக்கு அதை அதிகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ரெண்டு ஆயத்து தான், ஆல் இம்ரானுடைய ரெண்டு ஆயத்துகள் தான். இந்த ஆயத்து வந்ததற்கான காரணம் என்னன்னு சொன்னா, சஹீப் ரலியல்லாஹு தஆலா என்று ஒரு சஹாபி, அவங்க உஹதுல ஷஹீத் ஆயிட்டாங்க. ஆனால் அவருக்கு யார் அவங்களுடைய வராகத்தா அவங்களுடைய வாரிசா இருந்தால் யாருன்னா, அவங்களுடைய மனைவியும் ரெண்டு பெண் மக்கள் மாத்திரம்தான். அவர்களுக்கு அவங்களுடைய மனைவியும் ரெண்டு பெண் மக்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். இப்ப இந்த நேரத்தில் அந்த சொத்துக்களை போல பெண்களுக்கு கொடுக்கிற பழக்கமே அவங்கள்ட்ட இல்லை. அப்ப அந்த காரணத்தினால இறந்தவருடைய அவங்களுடைய அம்மு, அதாவது தரப்பினாருடைய சகோதரர், நம்ம என்ன சொல்றோம் பழக்கத்துல, சின்ன அப்பங்கிறோம் இல்லையா, தரப்பினாருடைய உடல் பிறந்தவர் என்ன செய்யிட்டாரு, அவ்வளவு சத்தையும் எடுத்துக்கிட்டார். அது உங்களா கிடையாது தான் போங்க சொல்லி எடுத்து எல்லா சத்தையும் எடுத்துக்கிட்டார். இந்த நேரத்தில் தான் ரபியல்லாஹு தஆலா அவங்களுடைய துணைவியார் அருமை நாயகம் சல்லாசுடைய சமூகத்திற்கு வருகிறார். அந்த ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றாங்க. அல்லாஹுடைய ரசூலே, அதற்கு சஹது ரபியல்லாஹுடைய இரண்டு பெண்மக்கள் இவர்கள், குத்தில அபூஹுமா யோம உஹதின், அவங்களுடைய தகப்பனார் உஹதனுடைய யுத்தகலத்தில் உங்களோடு சேர்ந்து கலந்து கொண்ட அந்த உஹதனுடைய வேண்டாமா, இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு, ஒண்ணுமே இவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னவன்தான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், உங்கள் விஷயத்திலே அல்லாஹுடைய சட்டம் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்ததுதான், யூசைக்கும் அல்லாஹுவி ஔலாதிக்கும் லில்லதரி மிஸ்ரு ஹல்லில் உன்சையை, உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். ஆண்களுக்கு பாதி, அதாவது ஒரு சொத்துல வந்து நாலா பிரிச்சா ஆண் மக்களுக்கு அதனுடைய இரண்டு பகுதி, பெண்மக்களுக்கு ஒவ்வொரு பகுதி என்று பிரிக்க வேண்டும். அது ஏன் அல்லாஹு தஆலா பொம்பளை பிள்ளைக்கு ஒன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டு சொன்னா, அதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. அது ஆண்களுக்கு என்னென்ன சட்டம், ஒரு பையனாக இருந்தால் யாரெல்லாம் வாரிசாளர்கள், யாரெல்லாம் உபரிவரத்தை எடுப்பவர்கள் என்பது சம்பந்தமாக விரிவான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அதனால அந்த வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட அந்த சட்டங்களை கொஞ்சமாவது நாம தெரிந்து கொள்வது இருக்கிறதே மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம். அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அது வைன்ஹா நிஸ்ஃபுல் இல், அது இல்மினுடைய பெரும்பகுதி அது என்று அருமை நாயகம் அடிப்படைகளை எல்லா நிலைகளிலும் விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. இஸ்லாம் நமக்கு போதித்து தந்திருக்கக்கூடிய அடிப்படையான சட்டங்களை தெரிந்து அதை வாழ்க்கையிலே செயல்படுத்தி அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், நல்லோர்கள், முத்தகீன்கள், வலிமார்களுடைய கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்து அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. This audio was